இன்றைய உலகம் சமுதாய ரீதியாய் பல விஞ்ஞான ரீதியாய் முன்னேற்றமடைந்த பல நவீனமான காரியங்கள் காணப்பட்டாலும் ஒழுக்க ரீதியாய் சமுதாய ரீதியாய் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு சமுதாயமாய் காணப்படுகிறது. அமையாலே ஒரு காலத்தில் மேற்கத்திய நாடுகளில் தெய்வ பக்தியும் தேவனுக்கேற்ற காரியங்களும் காணப்பட்ட நிலையில் குடும்பங்கள் தேவனால் கட்டப்பட்ட ஆசீர்வாதமான ஸ்தலங்களாய் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது சீர்குலைந்து போனது. ஏன் இதற்கு காரணம்? நான் 2 நாட்கள் முன்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேசின ஒரு சிறிய பேச்சை நான் கேட்டேன். அதுல அவர் சொல்லுகிறார், அமெரிக்க தேசமானது எவ்விதமாக பெஞ்சமின் பிராங்க்ளின் என்ற ஒரு தெய்வ மனிதன் அது உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார் என்பதை குறித்து நினைவு கூர்ந்து ட்ரம்பை பற்றி நமக்கு அதிகமாய் தெரியவில்லை. ஆனாலும் கூட சபைகள் சத்தியம் இந்த அமெரிக்க தேசத்தில் ஆரம்பமாய் காணப்பட்டது மாத்திரமல்ல தொடர்ந்து காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பேசியிருக்கிறார். அது ஒரு நல்ல அருமையான காரியம். அதனால விதமான மேற்கத்திய நாடுகள் சீரழிந்து போறதுக்கு காரணம் என்ன? விதமான மேற்கத்திய நாடுகளின் இந்த விதமான நிலைக்கு தள்ளப்பட்டதின் காரணம் என்ன? ஒரு காலத்துல அவர்களுடைய ஊர்களில சிறிய கிராம பகுதிகளில தேவனுடைய ஆலயம் மையமாய் காணப்பட்டதும் தேவனுடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுமான இவ்விதமான காரியங்கள் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. ஆனால் விஞ்ஞான ரீதியான பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களின் மத்தியிலே இவ்விதமான எளிய சபையினுடைய சீர்திருத்த அமைப்பானது தள்ளப்பட்டு பணத்துக்கும் நாகரிகத்துக்கும் உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் இடம் கொடுத்து அந்த அமைப்பு சீர்கெட்டு போனதினால் சமுதாயம் சீர்கெட்டது, தேசம் சீர்கெட்டு போயிற்று. ஆகவே வேதத்தில் ஆண்டவர் இவ்விதமாக தம்முடைய கற்பனைகளை கொடுத்து இந்த மக்களை வழிநடத்தும்படியாக அவர் செய்த இந்த அமைப்பு சீர்குலைந்து போனது. ஆகவே தொடர்ந்து நாம் இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய கற்பனைகளின் முக்கியமான சில அம்சங்களை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதில் முக்கியமாக இந்த உலகத்தை தேவன் சிருஷித்த பொழுது நியமித்த ஒரு அருமையான கற்பனையை உங்கள் மத்தியில் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் இங்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரத்தில் இங்கு தேவன் தாமே 3வது வசனத்தில் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம் பழைய ஏற்பாட்டில் 2வது பக்கம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் 6 நாட்கள் உன்னதமான மகத்துவமான காரியங்களை சிருஷ்டித்த பின்பாக 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா என்னங்க? அவர் அமைதியாக இருந்துவிட்டார் என்பது மாத்திரமா இல்லை, அதை பரிசுத்தப்படுத்தினார், சாங்கிஃபைட் இட், அதாவது அதை பிரித்தெடுத்தார். He separated the law. அந்த 7வது நாளை அவர் பிரித்தெடுத்ததை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அம்மையாலே தேவன் சிருஷ்டித்த இந்த மகத்துவமான செயல்களின் மத்தியில தம்முடைய சிருஷ்டிப்பானது தம்முடைய கரத்தின் கிரியைகளானது இந்த 7ஆம் நாளில் அவர் நியமித்திருக்கிற இந்த காரியத்தில் அவைகள் தங்களை உட்படுத்திக் கொள்ளும்படியாக அதை பிரத்யோகப்படுத்தினார். He separated it. He sanctified it. அதை பிரசு அங்கவிதமாக தனிமைப்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்தினார். அமையால் இன்றைக்கு ஓய்வு நாள் என்பது மனிதருடைய மனதில் முற்றுமாக மறக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அநேக சபைகளில் அவ்விதமாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்படியான காரியம் வழக்கமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனாலும் கூட அது தொடர்ந்து அவ்விதமாக அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தேவன் என்ன நோக்கத்துக்காக அதை ஏற்படுத்தினார் என்பதை குறித்ததான பயபக்தி அற்ற ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டளையை அங்கு தேவன் தாமே யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் 4வது கட்டளையாக இங்கே மோசேயின் மூலமாக கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து இந்த சீனாய் மலையில இருந்த வேளையில் கொடுக்கப்பட்ட கட்டளையாயுது. அப்பொழுது மாத்திரமே இது கொடுக்கப்பட்ட காரியமாக இது காணப்படுகிறதா? இல்லைங்க. ஆதியாகமம் தேவன் சிருஷ்டிப்பிலிருந்து பின்பற்றப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு முறைதான் ஓய்வு நாள் என்பது. அது ஏன் கர்த்தருடைய நாளாக நாம் புதிய ஏற்பாட்டில் அனுசரித்து வருவென்பை குறித்து பின்னாலே சொல்ல வருகிறேன். ஆனால் யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரத்தில் மோசே 430 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பிரமாணங்களை போதிக்கும்படியாக கர்த்தர் கற்பலைகளில எழுதி மோசேயின் மூலமாக இவர்களுக்கு அனுப்புகிறார். ஆனா இதற்கு முன்பாகவே ஓய்வு நாள் என்பது இருந்ததா? இதற்கு முன்பாகவே ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட வேண்டிய காரியமாக தேவன் நியமித்திருந்தாரா? அல்லது அந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் மாத்திரமே சொல்லப்பட்ட ஒரு காரியமாயுது? இல்லைங்க. ஓய்வு நாள் என்பது தேவன் என்னைக்கு சிருஷ்டித்தாரோ அன்றையிலிருந்து தொடர்ந்து மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறையாக கர்த்தர் நியமித்த காரியம் இது. இன்றைக்கு மனிதர்கள் மறந்து விட்டார்கள், அது மறக்கப்பட்டு போயிற்று. ஆனால் இதை தேவன் நியமித்து மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 16வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் இந்த வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த இந்த மக்களுக்கு கர்த்தர் மன்னாவை பொழுந்தருளினார். இந்த மக்களுக்கு ஆகாரமாக மன்னாவை பொழிந்தருளின பொழுது கர்த்தர் தாமே இந்த மன்னாவை குறித்த காரியத்திலும் இங்கே ஓய்வு நாளை உட்புகுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த ஆகார முறையிலும் கூட ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படியாக கர்த்தர் தாமே அவர்களுக்கு நியமித்த காரியத்தை இங்கே மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 20வது அதிகாரத்தில் கர்த்தர் அங்கு தம்முடைய கைகளினாலே எழுதப்படுவதற்கு முன்பாகவே இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் மன்னா இங்கு பொழிந்திரளப்படுகிற வேளையில் அதை எவ்விதமாக அனுசரிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் தாமே இங்கு அவளுக்கு சொல்லுகிறார். இங்கே பாருங்க, 4வது வசனத்துல அவ்விதமாக இங்கு தேவன் சொல்றார். 4:5 யாத்திராகமம் 16:4-5 அப்பொழுது புதிய ஏற்பாட்டில் 90வது பக்கத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்களின் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6வது நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரட்டத்தினையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள். 6வது நாளில் இரட்டத்தினையாக அவர்கள் சேர்க்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 22வது வசனத்தில் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக இரண்டத்தினையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறதெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். இங்கு ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். அருமையாலே தேவன் ஏழு நாளை கொடுத்து இதில் பிரித்து விட்டார். ஆறு நாட்கள் உனக்குரியதும் ஒரு நாள் கர்த்தருக்கு உரியதுமாய் கர்த்தர் இந்த வேதத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள், சாங்டிஃபைட், செட் அபார்ட். அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுசரிக்க வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் அருமையாய் கர்த்தர் தாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான சவர்ணேஸ்வரியே, கர்த்தர் மனிதனை உண்டாக்கின பொழுது உண்டாக்கின ஒழுங்கு முறை இதுதான். ஆறு நாள் உன்னுடைய நாள், ஏழாவது நாள் கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்குரிய நாள். ஆகவே அது பரிசுத்தமாய் அனுசரிக்கப்பட வேண்டிய காரியமாய் இது காணப்படுகிறது. அமையாலே ஓய்வு நாள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மறக்கப்பட்ட ஒரு காலம். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில இவ்விதமான கர்த்தருடைய கற்பனைகளை குறித்த காரியத்தில் அவர்கள் தாமே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தாமல் போனார்களோ, அன்றைக்கு அவ்விதமாக தேசமானது சீர்குலை ஆரம்பித்து, அருமையான சோர்ணேஸ்வரியே உடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த இவ்வளவு நாளா ஓய்வா நாளை குறித்த தெளிவான விளங்குதல் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நோடு கூட பேசுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவதுதான் ஆராதனை. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாகத்தான் நீங்க இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் உன்னுடைய ஆத்மாவோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறவராக இருக்கிறவரே தேவன். ஆகவே இன்னொருவருக்கு சத்தியம் இல்ல, உனக்கு உன்னுடைய இருதயத்துக்கு உடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடிக்கு காணப்படுகிற நிலையை மாற்றி போடும்படியாக கர்த்தருடைய கற்பனையை உனக்கு தெளிவிக்க போதிக்க அவர் சித்தம் கொண்டதினால் இந்த நாளில இவ்விதமாக உன்னோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். யாத்திராகம் இருபதாவது அதிகாரத்தில் மோசே அங்கே தேவனிடத்தில் போய் மலை உச்சியில் காத்திருக்கிறான். தேவன் தம்முடைய கற்பனைகளை பலைகளில் எழுதி அனுப்புகிறார். அருமையான சோர்ணேஸ்வரி, அவர் எழுதி அனுப்பும்படியான கடிதம் தான் இது உனக்கு. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய ஓய்வு நாளை அற்பமாக எண்ணுகிறதும், முடிந்தால் அதை பின்பற்றுவதும், முடியவில்லை என்றால் அதை அங்கு புறக்கணிக்கிறதுமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்த காரியங்களை பின்னால நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டினுடைய கற்பனைகள் ஒளிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை காட்டி அங்கு தவறாக போதிக்கிற கூட்டம் இன்றைக்கு உண்டு. ஆனால் அதனுடைய சூத்திரங்கள் மாறிப்போகவில்லை, அதனுடைய காரியங்கள் மாறிப்போகவில்லை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக மாத்திரமே இது கற்பனையாக கொடுத்தார் என்றல்ல, முதலாவது சிருஷ்டித்த பொழுது அது கொடுத்த மனிதனுக்காக கொடுத்த கற்பனை. இது தான் உண்டாக்கின மனிதன் எவ்விதமாக தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான கற்பனையை கட்டளையை கர்த்தர் அந்த நாளில சொல்ல போனால் முதலாவதாக கொடுத்த முக்கியமான கற்பனையாக இதை நியமித்திருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் அவ்விதமாக இருபதாவது அதிகாரத்தில் மோசேயின் மூலமாக கர்த்தர் தாமே இந்த கற்பனையை கொடுத்த வேளையில் அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் சில காரியங்களை தேவன் விளக்கப்படுத்தி பேசுகிறார்.
யாத்திராகமம் 28 வசனம், பழைய ஏற்பாட்டில் 95 பக்கத்தில், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னு என்ன? பி டெலிஜென்ட், பி டெலிஜென்ட். நீ ஜாக்கிரதையாய பின்பற்றும்படியாக கருத்துள்ள நபராக நீ காணப்படுவாயாக. 6 நீ வேலை செய்யலாம், 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 முழு கடின உழைப்போடு கூட நீ செய். 7 அவிதமாக நீ செய்ய வேண்டியது நீ முழு மனதோடு செய். ஆனால் 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7 அது என்னுடைய நாள். 7 நீ என்னை கனப்படுத்தும்படியாக, என்னுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அங்கு இவ்விதமாக நான் உனக்கு இந்த நாளை நியமித்திருக்கிறேன். அருமையான சரணேஸ்வரியே, தேவன் பரத்திலிருந்து அனுப்பின கற்பலைகளின் செய்தியின் ஒரு முக்கியமான சாராம்சம் ஓய்வு நாள். ஏன் ஆண்டவர் இதை இவ்வளவாக முக்கியப்படுத்த வேண்டும்? ஏன் இவ்விதமான ஒரு காரியத்தை மனிதனுக்கு நியமிக்க வேண்டும்? அமையாலே மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஜீவனுள்ள தொடர்பு தேவை. இதற்காக தான் தேவன் அவிதமாக அந்த நியமத்தை அங்கு செய்திருக்கிறார். ஜபத்தை குறித்து போற வார்த்தையில நாம் பார்த்தோம், தேவன் தம்முடைய காரியங்களை மனிதனுக்கு போதிக்கும்படியாக, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக, அவனோடு கூட அவர் தொடர்பு கொள்ளவும் அவன் அவரோடு கூட தொடர்பு கொள்ளவும் இந்த நாளை நியமித்திருக்கிறார். அவிதமான பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய ஓய்வு நாள். முதலாவது நீ அறிய வேண்டிய காரியம், இது தேவனுக்குரிய நாள். நான் அடுத்த பகுதியில் ஏன் புதிய ஏற்பாட்டில் நாம் இவ்விதமாக ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கிறோம் குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாள் என்பதல்ல இங்கே, நீங்க பழைய ஏற்பாட்டில் இவ்விதமாக இங்கே அதனுடைய சாராம்சத்தை பார்த்து அந்த பகுதிக்கு நான் வர விரும்புகிறேன். 10 வசனத்தில் சொல்றாரு, 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். செட் அபார்ட், சாங்டிஃபைட். ஆகவே இந்த கட்டளையோடு கூட கர்த்தர் தாமே தம்முடைய சிருஷ்டிப்பின் காரியத்தை கொண்டு வந்து இணைத்து
விளக்கப்படுத்துகிறார். ஆகவே இது புதிதாக ஏற்பட்ட கற்பனை என்பது அல்ல, இது புதிதாக ஏற்பட்ட கற்பனை என்பதாக நாம் சொல்ல முடியாது. அமையாலே ஓய்வு நாளை நாம் எவ்விதமாக கனப்படுத்துகிறோம்? முதலாவது இது கர்த்தருக்குரிய நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா?
அதை எவ்விதம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் தெளிவாய் தம்முடைய வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். இங்கே பழைய ஏற்பாட்டில் தேவன் தாமே அவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் தாமே முதலாவது நாளையும் 7 அங்கே இரண்டையுமே பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தாமே சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவ்விதமான காரியங்களை குறித்து நாம் அங்கு இந்த காரியங்களை குறித்து நாம் இவ்விதமாக அங்கு லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். லேவியராகம் 23 அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் அந்த முதலாவது அதிகாரத்தையும் முதலாவது நாளையும் கடைசி நாளையும் குறித்து கூட ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இரண்டுமே கர்த்தர் அங்கு மாற்றும்படியான ஒரு இன்டர்சேஞ்சபிள் என்ற விதத்தில் நமக்கு அவிதமாக இதை குறித்து பேசுகிறார். லேவியராகமும் 23 அதிகாரத்தில் ஏழு எட்டாவது வசனங்களில அவிதமாய் சொல்லுகிறார், முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல்லுகிறார். ஆகவே
முதலாம் நாள் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடும் நாள் என்ற ஒழுங்கை பழைய ஏற்பாட்டில் தேவன் நியமித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
புதிய ஏற்பாட்டில் இவ்விதமாக அங்கு அப்போஸ்தலர் அடிப்படையில் ஜனங்கள் முதலாம் நாளில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் சபையாக கூடி வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஏழாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் 192வது பக்கத்தில், வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிழ்க்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இன்னமாக நாம் பார்க்கிறோம் கொருந்தியருக்கு நிறுவனம் 1 கொருந்தியர் 16வது அதிகாரத்திலும் கூட பவுல் எவ்விதமாக அவர்கள் சபை கூடியிருபடியான அந்த காலங்களில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு முறையை குறித்து இவ்விதமாய் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். 1 கொருந்தியர் 16வது அதிகாரம் 244வது பக்கத்தில், பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் 2வது வசனம், நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்கதில் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிலே சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கு சபைகளுக்கு திட்டம், அங்கு பண்ணின திட்டத்தின்படியாக நீங்கள் செய்யுங்கள். அவையாலே தேவன் அந்த ஓய்வு நாளை அந்த ஜனங்களுக்கு கொடுத்ததனுடைய அந்த சட்ட திட்டம் பிரமாணமானது புதிய ஏற்பாட்டில் அதே காரியமானது, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சூத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு இல்லை, புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே இருக்கிறது என்பதாக நாம் எண்ணி செயல்படக்கூடாது. அதே கர்த்தருடைய ஓய்வு நாள், அதை கர்த்தருக்கு நீ செலுத்துவது உன்னுடைய கடமை. அதை முழுமையாக அரைகுறையாக அல்ல, அரைநாள் அல்ல, கால் நாள் அல்ல. இன்றைக்கு சபைகள் பரிசுத்த ஓய்வு நாளை சீர்குலைக்கும்படியாக பல காரியங்களை உட்புகுத்துறதை பார்க்கிறோம். சில சபைகளில் காலையில் 5-6 மணி முடிய ஆறாது. ஏன் அந்த நாளில் நீ வேலைக்கு போறதுனா போ, காலையில் வந்துட்டா போதும். அம்மையாலே இது பணம் சம்பாதிக்கிற வழி, ஆளை விடாம அவங்கள்டிருந்து காசு பறிக்கிற வழி இல்லாமல் வேறென்றில்லை. தேவன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி தம்முடைய கையினால் எழுதி தன்னுடைய ஜனங்கள் இவ்விதமாய் பின்பற்ற வேண்டும் என்ற அருமையான ஒழுங்குமுறையை கொடுத்து செயல்படுத்த வேண்டிய அதிமுக்கியமான ஒரு காரியத்தை அற்பமாக எண்ணி இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் என்ற பெயரிலே காணப்படுகிறவைகள், நடத்தப்படுகிற காரியங்கள் அது வேதத்துக்கு புறம்பானவைகள். அம்மையாலே விதமான சபைகள் சபைகளே அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் வந்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் உன்னை ரட்சிக்கும்படியாகவே வந்தார், என்னை ரட்சிக்கும்படியாக வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தம்முடைய சீஷர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்குங்கள் என்று சொன்னார். ஆனா இன்றைய சபைகள் சுவிசேஷத்தை தவிர மற்ற எல்லாவற்றையுமே பிரசங்கிக்கிறது. அற்புத சுகமளிக்கிறதும், தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லுகிறதும், இன்னும் பல காரியங்களை இன்று சபைகள் பிரகடனப்படுத்தி மக்களை கூட்டம் சேர்க்கிற ஒரு
சதிகூட்டமாக கள்ள போதனைக்கு வித்திடும்படியான சாத்தானின் கூட்டம் அது.
ரட்சிப்பை குறித்து தெளிவாக இயேசு பேசினார், அவரே பிரசங்கித்தது, மனந்திரும்புங்கள், மனந்திரும்பு, உடைய வாழ்க்கையில நீ தேவனுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை குறித்து மனந்திரும்பு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, உடைய வாழ்க்கையை செப்பனிடு. ஆகவேதான் சீர்திருத்த சபை என்றால் சீர்திருத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உடைய வாழ்க்கையில மனந்திரும்பு, மனந்திரும்பு, இதுதான் வேதம் சொல்லும்படியான காரியம்.
பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகியேசுவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அங்காலே ரட்சிப்பை போதிக்காத எந்த ஒரு சபையும், ரட்சிப்பை முக்கியப்படுத்தாத எந்த ஒரு போதனையும் வேதத்துக்கு ஏற்புடையதல்ல. ஆகவே திரள் கூட்டமான மக்கள் இங்கு போகிறார்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் போகிறார்கள். ஏன்? நீட் பேஸ்ட் ப்ரீச்சிங். உனக்கு என்ன கஷ்டங்கிற தெரிஞ்சு அதனால உன்னை அவர்கள் பக்கமாக வசியப்படுத்துகிற காரியம்.
வேதம் எந்த இடத்திலும் அவிதமான காரியத்தை போதிக்கவில்லை. அருமையான சோர்ணேஸ்வரே, நீ ரட்சிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா? தேவனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை உன்னில் உண்டா? கர்த்தரோடு கூட இடைப்படுகிறாரா? கர்த்தருடைய ஆவியானை வழிநடத்துகிறாரா?
இல்லை என்று அந்த வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு புறம்பான வாழ்க்கை ஒரு பயங்கரமானது, நிர்பந்தமான வாழ்க்கை. நித்தியமான மோட்ச ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது.
நரகத்தை நீ சந்திக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக குறுகியால வாழ்க்கை.
நான் நேற்று நேரத்தில் உட்கார்ந்து கணக்கு போட்டு, ஒருவேளை எனக்கு இப்போ 65 வயசு, நான் ஒரு இன்னும் ஒரு 5 வருஷம் உயிரோடு இருந்தா என்ன மீறி போனா ஒரு 1800 நாட்கள் அவ்வளவுதான் இருப்பேன்.
ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு விடுகிறது. அருமையான சோர்ணேசனுடைய நாட்கள் என்பது ரொம்ப தூரமாக இருக்கிறதாக எண்ணிக்கொள்ளாத, மனந்திரும்ப வேதம் தான் சொல்லுகிறது. இது கர்த்தருக்காக பிரத்யேகப்படுத்தப்பட்ட பரிசுத்த நாள். அதை உடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் அனுசரிக்க முடியாத தேவன் சொல்லி இருக்கிறார்.
வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யாத்திராகமம் 31 அதிகாரத்துக்கு திருப்பீர்களானால் மோசே மறுபடியும் அதை குறித்து பேசுகிறார். 20 அதிகாரத்தில் மோசே அவிதமாய் அந்த காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் 31 அதிகாரத்தில் இதை குறித்து அவர் பேசுகிறார். 12 வசனத்திலிருந்து மோசேயின் மூலமாக தேவன் பேசுகிறார். அருமையான சிவமேஸ்வரர் இந்த காலையில் கர்த்தரோடு கூட பேசுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, நான் அல்ல கர்த்தருடைய வார்த்தையினோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. மோசே மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 31 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 111 பக்கத்தில், மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். தலைமுறை தோறும், பழைய ஏற்பாட்டில் மோசேயோடு முடிந்து விட்டதல்ல, தலைமுறை தோறும் ஒவ்வொரு மெய்யான தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் கட்டுத்திருக்கிற கட்டளை இது. ஏன் அந்த நாளில நாம் அதை குறித்து பின்னால நாம் பார்க்க போகிறோம்.
அந்த நாளில தேவன் தாமே உன்னோடு கூட இடைப்படும்படியாக, வாரத்தின் 6 நாளில நீ உடைய சொந்த வேலைகளினால பாதிக்கப்படுகிறாய், உடைய சொந்த காரியங்களினால அநேக காரியங்கள் அது நீ முக்கியமா செய்யறான். 7 நாள் கர்த்தருடைய நாள்.
உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்லங்க. உன்னுடைய நண்பன் யார்? உனக்கு நெருக்கமானவர்கள் யார்? பொதுவாக தெய்வ பக்தி இல்லாத மக்களோடு கூட நாம் தொடர்பு கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை கூட அநேக சமயங்களில் நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை உறிஞ்சுகிறதாக இருக்கிறது. சாதாரணமாக நீங்க தெய்வ பக்தி இல்லாத நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஒரு 2-3 நாள் நீங்க செலவிட்டு பாருங்க. அதுக்கு முன்பு இருந்த உன்னுடைய ஒருவேளை நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லைன்னு நான் அதை பத்தி பேச முடியாது. ஆனா நிச்சயமாக அந்த 3 நாட்கள் 2 நாட்கள் உன்னில் ஆவிக்குரிய அங்கு நிலை அந்த தெர்மாமீட்டர் கீழே வருகிறதை நீ பார்ப்பாய். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஓய்வு நாளில் எவ்விதமாக நீ செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டினுடைய நிலைப்பாடை மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே போதிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. தேவன் சொல்றார், அது பரிசுத்தமான ஓய்வு நாள், அது கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. You know that God sanctifies you. அந்த நாளில நீ கேட்கும்படியான வசனத்தின் மூலமாக அவருடைய பிரசனத்தை கொடுத்து உன்னுடைய ஆத்மாவோடு கூட அவர் இடைப்படுகிற நாள் அது. அருமையான சுவர்ணேஸ்வரே, நீ ஆண்டவருடைய நாளில் வரும் பொழுது கர்த்தாவே நீரோடு கூட பேசும் என்று வா. தேவன் நிச்சயமாக உன்னோடு கூட பேசுவார். உன்னுடைய இருதயமானது ஆயத்தமாக்கப்படவில்லை என்றால் எந்த ஒரு பிரசங்கியின் வார்த்தை உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் ஆயத்தத்தோடு வருகிற எந்த ஒரு இருதயத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆகவே ஆண்டவர் மோசேயை கொண்டு மறுபடியும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், இது உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட நித்தியமான கட்டளை. உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? நான் ஏன் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும்? என்னை அவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக. காரு கூட ஓவர்ராயிலிங் தேவைதான். 6 நாள் நீ உலகத்தோடு நீ இணைந்து உலகத்தினுடைய பல காரியங்களினால நீ அப்படியே நசுக்கப்படுகிறாய், இணைக்கப்படுகிறாய், அதோடு உட்புகுத்தப்படுகிற 7வது நாள், அதாவது 1வது நாள் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையில இப்படியும் நம்ம சொல்லலாம், ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில் உட்பிரவேசிப்பதிலும் அல்லது நாம் அங்கே தீட்டுப்பட்டு போன நிலையிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுவதும் நம்முடைய வாழ்க்கையில தேவ நியமித்திருக்கிற ஒழுங்கு முறையாக இருக்கிறது. இது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்றாரு, இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். 14ல சொல்றார், ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. ஆகவேதான் நீ ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு சொல்றப்பா, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. இது ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் எ ஹோலி டே, இட்ஸ் எ டே விச் ஐ சாங்டிஃபைஸ் யூ, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற நாள். அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ணப்பட கொலை உண்ண கடவன். He should be killed. அதனாலே வேலை செய்கிற அதிலே அடுத்து சொல்றாரு, கொலையுண்ண கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஒருவேளை உன்னுடைய உள்ளத்தில் நீ சொல்ற அதே பழைய பாடு, எனக்கு இது இல்லை, எனக்கு ஒன்றும் இது பிரச்சனை இல்லை, I am all right, சரியா இருக்கிறேன், இதை நான் அங்கீகரிக்க முடியாது. ஒருவேளை இந்த காலில் உட்கார்ந்திருக்கும் இருதயத்தில் நீ அப்படித்தான் பேசுற. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகையால் 14, ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. 15ல், 6 நாளும் வேலை செய்யலாம், 7 நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஏங்க பரிசுத்தம் பரிசுத்தம் என்று பேசுகிறார். பரிசுத்தப்படுத்துதல், பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நம்ம ஏங்க பலிய பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் ஏன் இதுவான காரியம், பரிசுத்தப்படுத்து பரிசுத்தப்படுத்து, சாங்டிஃபை சாங்டிஃபை, தீட்டுப்பட்டு போன நீயோ நானும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அசுத்தமான பாவங்கள், மாம்சத்துக்குரிய இச்சைகள், உடைய வாழ்க்கையில பண ஆசையும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் உன்னை ஆண்டவருடைய நாளை அசட்டை பண்ணும் பொழுது ஆண்டவரை நீ அசட்டை பண்ணுகிறாய். அவருடைய கற்பனை நீ அசட்டை பண்ணும் பொழுது தேவனே நீர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன்.
செல்லுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய விருப்பப்படியாக செலவிடும்படியாக அதற்கென்று நீ திட்டமிட்டு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய காரியங்களை செய்ய உன்னுடைய வாழ்க்கையில துணிகரம் கொள்ளுகிறாய்.
வேதம் தெளிவா சொல்லுகிறது, 16 சொல்றாரு, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைகொள்ள கடவர்கள்.
அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார்கள். சீனாய் மலையில் அவர் மோசேயுடைய பேசி முடித்தபின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய
சாட்சியின் 2 பலைகள் அவனிடத்தில் கொடுத்தார். இதை சொல்லிட்டு மற்ற கற்பனைகளை பத்தி கூட பேசல அவர். ஏன்னா இது உன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிற காரியம். நீ ஆண்டவருக்காக உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கனப்படுத்துற காரியம். மனுஷனுடைய இருதயம் மிக மிக பொல்லாதது. இந்த உலகத்துல பிசாசு மிக பயங்கரமானவன். ஈக்குவலி The wickedness of the man's heart is terrible.
உன்னுடைய என்னுடைய இருதயம் பிசாசு எப்படி பயங்கரமோ, பிசாசு எந்த அளவுக்கு கொடியவன் அந்த அளவுக்கு உன்னுடைய என்னுடைய இருதயம் கொடிய இருதயம், பொல்லாத இருதயம், திருக்கான இருதயம். அத ஆண்டவரா மாத்தலன்னா, ஐயோ அருமையான சோர்ணே சோரிய உனக்கும் எனக்கும் நம்பிக்கை இல்லையா? வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்ல. இங்க நான் ஒரு சிறு கூட்டமா இருக்கிறேன். அந்த இருதயத்தினுடைய ஒவ்வொரு நினைவுகளை எடுத்து பார்த்தா, ஐயோ அதனுடைய பயங்கரம் எவ்வளவு பெரியது.
உன்னுடைய இருதயமுனை வஞ்சிக்க இடம் கூடாது, இருதயம் வஞ்சிக்க இடம் கூடாது. உடைய வாழ்க்கையில ஆண்டவர் தெளிவாய் சொன்ன காரியம் இதுதான். ஓய்வு நாள் தேவன் ஒரு நாள்.
நான் சொல்றது ஏதோ ஒரு லீகலிஸ்டிக்கா, பழைய ஏற்பாட்டில் யூதர்களை போல அங்கே சடங்காச்சாரங்களுக்குரியதல்ல. உடைய இருதய பூர்வமான ஆராதனைக்கு அவர் பாத்திரமானவர். வானாதி வானத்தையும் பூமியும் படைத்த அவரே ஆராதனைக்கு பாத்திரமானவர். அவரே உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரே உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், அவரே உனக்கு சம்பாதிக்கக்கூடிய இந்த ஒரு வயிறு கஞ்சி குடிக்கிறீ, அது அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம். ஆனா நீ என்ன பண்ற, அதை அலட்சியப்படுத்தி நீ உடைய வாழ்க்கையில உன்னுடைய மனம் போன போக்கில போவாயானால் ஆண்டவர் சொல்றார், அவன் அறுப்புண்டு போக கடவன்.
ஏன் அப்படி ஆண்டவர் தன்னா? அவர் நீடிய பொறுமை, வேற ஒண்ணுமே இல்லை, நீடிய பொறுமை. அருமையான சுவர்ணேஸ்வரியே, உன்னுடைய என்னுடைய மனம் போன மோக்கில தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியும். தேவன் பயத்துக்குரியவர். யாத்திராகமத்தில் மறுபடியும் அதைத்தான் அவர் எடுத்து பேசுறாரு.
லேவியராகமம் என்னாகுமோ எல்லாம் பேசிட்டு உபாகமத்தில் ஆண்டு சொன்னார். அங்கே மோசேயின் மூலமாக மோசே மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறான். ஜனங்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாளை அசட்ட பண்ணிராதீங்க. ஆண்டவருடைய நாளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆகவே மோசே தன்னுடைய வாழ்க்கையில் மரிப்பதற்கு முன்பாக,
உபாகம புத்தகம் என்னது, மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே கானான் தேசத்தில் நீ பிரவேசிக்க போவதில்லப்பா. மோசே சொன்ன, ஆண்டவரே இந்த ஆடுகளை வழிநடத்தும்படியாக நான் போயிட்டா இந்த மந்தையை மேய்க்க ஒரு மேய்ப்பன் வேணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், யோசுவாவை கொண்டு வருகிறார். ஆனா இந்த மனிதனும் தவறி விடுகிறான். மோசேயினுடைய மனைவி கூட உள்ள போகலீங்க,
மோசேயினுடைய பிள்ளைகள் கூட உள்ள போகல. கானான் தேசத்துல போனதாக எனக்கு தெரியல. என்ன இந்த கணக்கீடு படி ஒருவேளை 20 வயசுக்கு மேல இருந்தவங்க இல்ல மோசேயின் பிள்ளைகள் உள்ள போயிருப்பாங்களே தெரியல. மனைவி போகல. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனைவியோ புருஷனோ உள்ள விட பிரயாசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுது, அவளை ரட்சிப்பையோ ரட்சிக்க மாட்டியோ உனக்கு தெரியாது. உடைய வாழ்க்கையில தெய்வ பயம் தேவை. நீ மற்றவர்களை சொல்லிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ பின்னடைவுங்கிற காரியத்தை வைப்பாயானால் அருமையான சோர்னே சோரிய இந்த தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு பயப்படாத ஒரு துணிகரம் உன்னுடைய இருதயத்தில் இருக்குமானா? யார் உன்னை விடுவிக்க முடியும்? யார் உன்னை மீட்க கூடும்? அவரிடத்துல வழக்காடி உனக்கு மீட்பை கொடுக்கிறவன் இந்த உலகத்தில் யாராக இருக்கிறானா?
ஆண்டவருடைய கற்பனையை மீறும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், சாமுவேல் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். நீ கற்பனையை மீறும் பொழுது இந்த காலையில ஒருத்தர் என்னிடத்துல பேசினார், சொன்னாரு நாளைக்கு கல்யாணம், எங்க அண்ணன் பையன் கல்யாணம், யாரோ யார் உறவினர். அப்ப நான் சொன்னேன், பிரதர் இன்னைக்கு நான் ஓய்வு நாளை பத்தி தான் பேசுறேன், ஓய்வு நாளை நீங்க அலட்சியப்படுத்தினா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். ஐயா இல்ல ஐயா, நான் இப்படி அது அந்த போது இது போனார். பிரதர் நான் என்னுடையதா? இது துணிகரமாகவே மனிதர்கள் ஓய்வு நாளை அசத்தை பண்ணி துணிகரம் கொள்ளுகிறார். அதுமான காரியத்தை யாருங்க வழக்காடி பேச முடியும்?
தேவன் சொன்னார், மோசே பெண்ணாலும் இல்லப்பா சாமியல் பெண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல. அருமையான சர்ணேசனுடைய வாழ்க்கையில நீ
ஓய்வு நாளை கனப்படுத்துகிறையா? அவரு அதை சொல்றாரு. இங்கே நான் ரொம்ப நேரம் எடுக்க போதில் என்னுடைய நம்முடைய நேரம் குறுகியதாயிடுச்சு.
உபாகமம் 5வது அதிகாரத்தில் மறுபடியும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே, மறுபடியும் நினைவு கமாண்ட் ஆஃப் காட் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த கான்செப்ட் உனக்கும் எனக்கும் இல்லைன்னாவே இட்ஸ் ஆல் பினிஷ்ட். இது ஆண்டவருடைய நாள், இது என்னுடைய நாள் இல்ல, இது ஆண்டவருடைய காரியம், இது நான் எனக்குள்ள செயல்பட மாட்டேன்.
நீ பல காரியங்களை சாக்கு போக்கு சொல்ற ஆண்டவருடைய நாளை அலட்சியப்படுத்துறதுக்கு, ஆனா அது உன்னுடையது நாள் இல்ல, நீ அவருக்கு கீழ்ப்படியது உன்னுடைய கடமை. சொல்றாரு
அதிலே, நீ ஆனாலும் குமாரனானாலும் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரன் ஆனாலும் வேலைக்காரி ஆனாலும் எழுதானாலும் கழுதி ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற மிருக ஜீவனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இழைப்பாரது போல உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரி இழைப்பார வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையல்ல கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார்.
அருமையான சோனே சோரிய, நீ ரட்சிக்கப்படலன்னா தேவனிடத்தில் ஒப்புரவாகு, ஒப்புரவாகு. உன்னுடைய வாழ்க்கையில இன்னுமாக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலன்னா நீ ஒப்புக்கொடு. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொன்னா உன்னை மாம்ச அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்க, எகிப்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். அத அவர் தம்முடைய வல்லமை இலக்கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணி நான் நினைச்சு பாரப்பா. உனக்கு இந்த மட்டும் ஜீவன் பலன் கொடுத்திருக்கிறது அவரு நினைச்சு பாரப்பா, நினைச்சு பாரு. இது அவருடைய நாள், அவருக்கு கடன் செலுத்த வேண்டியது கடன், நினைச்சு பார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை விடுதலையாக்காம இருந்திருப்பான், நிர்பந்தமாய் போயிருந்திருப்பான், என்னை விடுதலையாக்கியிருக்க, என்னை பாவத்தின் அகோரப்படியிலிருந்து என்னை விடுதலையாக்கியிருக்க. இல்லைன்னா நான் யார் என்று தெரியும், என்னுடைய சொந்த இருதயம் பொல்லாதது என்று தெரியும். உடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு இரக்கத்தை காட்டியிருக்க அருமையான சோர்ணேஸ்வரர், தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து மீட்டுக் கொடுத்த அந்த ரத்தத்தை உன் காலின் கீழாக மிதிக்காத, அந்த ரத்தத்தை காலின் கீழாக மிதித்து என்று அற்பமாக எண்ணி அதை அவமதிக்காத, கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, தேவனுடைய சமூகத்தில் நீ தாழ்த்து, இது அவசியம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற, ஓய்வு நாளில நான் எங்கு காணப்பட வேண்டும், என்ன செய்யணும்னு சொன்னாரு. And where shall I be found in the Lord's day?
நான் எந்த அங்கே ஓய்வு நாளில் நான் எங்கே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அங்கே அவர் தாமே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு காணப்பட வேண்டிய காரியம் என்ன?
தேவன் சொல்றார், யாத்திராகமம் 12:16 சொல்றார், யாத்திராகமம் 12:12 எங்க நீ இருக்கணுமா? ஓய்வு நாளில நீ இருக்க வேண்டிய இடம் எங்கப்பா? யாத்திராகமம் 12:16 ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை, நான் நேற்று தினத்துல ரொம்ப நேரம் என்னாகமத்தை வாசி என்னாகமம் என்ன நான் மீது 10 தான் வச்சிருக்கிறேன். ஆனா பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களை ஒரு கூட்டமாய் கர்த்தர் சத்தியத்தில் பராமரிக்கும்படியாக எவ்வளவாக செயல்படுகிறார். இன்னாகமம் 12:7-8 மன்னிக்கணும், யாத்திராகமம் 16 யாத்திராகமம் 12:16
ஏழாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், ஏழாம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். You must be found in the church.
சபை கூடுதல் ஏன்? சும்மா தூங்குறதுக்கா? இல்லைங்க, சபையில் நீ காணப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வீடு ஒண்ணு, ஆனா ஆவிக்குரிய வீடுங்கிறது சபைதான். சபையில தான் நீ கூட வேண்டும், காணப்பட வேண்டும்.
ஆண்டவருடைய வசனம் அதைத்தான் சொல்லுது. உன்னுடைய வாழ்க்கையில நீனமாக என்ன சொல்லப்படுகிறது? லேவியராகமம் 23:10 ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? லேவியராகமம் 23:10 ஆண்டவர் அதைத்தான் இங்க சொல்றாரு. 23:7-8 பழைய பாட்டுல 156 முதலாம் நாள்
உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். சபை கூடி வருதல், நீ எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஒரு விதத்தில் அவங்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்க 7 ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. அவங்க அந்த 4 சர்ச்சில் தான் இருப்பாங்க, சமைச்சு கொண்டு வந்து அது சபையில் சாப்பிட்டு. உண்மையிலே அதுதாங்க ஒழுங்கு முறையே. பழைய பாட்டில் ஒரு கூட்டமாய் அசரிப்பு கூடாரத்து ஆண்டவர் மக்கள் பார்த்து வச்சுட்டார். அதுதான் அவர்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சுத்தினா கோத்திரம் கோத்திரமா அவர்கள் அங்கு வாசம் பண்ண வேண்டும்.
அசரிப்பு கூடாரத்தின் பேர்ல மேகம் அங்கு தங்கி இருக்கும் பொழுது அவள் அங்கு இருக்க வேண்டும். மேகம் எங்கு எழும்புகிறதோ அவர்கள் புறப்பட வேண்டும்.
சபை என்பது நீ புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சபை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான காரியம், அதிமுக்கியமான காரியம். சபையின் ஐக்கியப்படுதல், இதை குறித்து நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில சபை எந்த அளவுக்கு அதை கனப்படுத்துகிறார்? இது கர்த்தருடைய சபை.
சபையில தான் நீ காணப்பட வேண்டும். அறகுறையாக ஏதோ நான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சாயந்தரம் அருமையான சுவர்ணேஸ்வரர் கான்செப்ட் ஆஃப் காட்ஸ் டே, த லார்ட்ஸ் டே இஸ் பீயிங் டெஸ்பைஸ்ட் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் அதனை புறக்கணிக்கிற
ஒரே ஒரு மனுஷனை பாக்குறது, அது மட்டும் நான் காமிச்சுட்டா என்னாகமத்தில் ஒரு மனுஷன் பாருங்க. எவ்வளோ ஆண்டவர் போதிக்கிறாரு, எவ்வளோ சத்தியத்தை அவனுக்கு சொல்றாரு. என்னாகமம் 15:10 ஆனா கூட அவனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதது பாருங்க, ஒரு பொல்லாதது பாருங்க.
என்னாகவும் 15:10
இங்க ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறான், ஒரே ஒரு ஆள்.
என்னாகவும் 15:10 இவ்விதமாக கர்த்தர் தாமே அங்கே பல காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தியத்தை எல்லாம் எடுத்து பேசுகிறார். அதற்கு நேரம் இல்லை. ஆனா அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே அவர் சொல்றாரு இவ்விதமாக ஒரு மனிதனை குறித்து சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 31 அவன் கர்த்தரின் வார்த்தையை முன்னால சொல்றார், அசட்டை பண்ணி அவர் கற்பனை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் இருக்கும் என்று சொல்கின்றார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறிக்கிற அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு சேர்ந்தார்கள். ஒரு ஆளை பிடிச்சாங்க. அவன் ஓய்வு நாள் ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கணும், அவன் போய் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். 34 அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, அந்த மனுஷன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் மோசே, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில இந்த நாளில நான் சொல்லல இதை எதேச்சையாய் பிரசங்கித்ததில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்துதான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை குறித்து நீ இந்த காலையில என்ன சொல்ற, என்ன சொல்ல போகிற ஆண்டவர் இடத்துல என்ன, அவரோடு கூட தெளிவாய் இந்த நாளில பேசியிருக்க நீ என்ன சொல்ற? அதனாலே கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவிட விரும்புகிறேன். அவைக்குரிய நல்ல புத்தகங்களை வாசிக்க, ஒரு நாள் 6 உழைக்கிறது நான் தப்பா, வேதம் இங்கேயுமே கடினப்பட்டு உழைக்கணும்னு தான் சொல்லுது. ஆனா இந்த நாள் கர்த்தருடைய நாள், அவர் எப்படின்னு செலவிடுற, அவருக்காக உழைக்கிறையா, அது அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறையா? என்னுடைய வாலிப நாட்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார், ஓய்வு நாள். பிரதேஷ், நான் ரொம்ப முக்கியமாக இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா அன்றைக்கெல்லாம் செலுத்தின கிரயம் தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். அடுத்த நாள் கூட எக்ஸாம் இருக்கான, அந்த ஓய்வு நாளில நான் அவனுடைய சமூகத்துல தான் காத்திருப்பேன், கர்த்தருடைய சமூகத்துல தான் காத்திருப்பேன். சாட்டர்டே அங்கே காலேஜ் டின்னர் வரும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகணும், டின்னருக்கு நான் போக மாட்டேன். வருஷத்துல ஒரு நாள் நல்ல காஸ்ட்லி டின்னர் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவது மிக அவசியம். உடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், அவரை நீ கனம் பண்ண, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், அவரை கனவீனம் பண்ண துணிகரம் கொள்ளாத. ஆண்டவரே என்னை ரட்சியும், சிலுவையண்டை போ, அருமையான சோர்னே சோரியே, இந்த வேதத்தை நான் நம்புறேங்க, அதனாலதான் நான் போதிக்கிறேன். இந்த வேதத்துல நரக மோட்சங்கிறத நான் நம்புறேன். நீ இன்றைக்கு உயிர் வாழ போறதில்லை என்பது வேதம் சொல்லல, உனக்கும் எனக்குமே தெரியும். ஆனா ஒரு நாள் நீ மரிக்கும் பொழுது நீ எங்கே போக போகிறாய் என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. எங்க போற? ஆனா ஒண்ணு, இந்த காலையில் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒருவர் மரிக்கிற நிலையில் இருக்கிறார், ஒருவேளை இன்றைக்கு நாளைக்கு அல்லது ஒரு நாள் ஒரு வாரத்தில், அவரை குறித்த ஒரே ஒரு அக்கறை என்ன, ஒருவேளை அவர் தேவனோடு ஒப்புரவாயிருப்பாரா? அவர் இன்றைக்கு காலையில் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல அவர் மன்னிப்பு கேட்டா மரிச்சிருவாரா? ஆனா நிச்சயமாய் கர்த்தர் மன்னிப்பார், உண்மைதான். ஆனா அவருக்கு அந்த மனநிலை வர முடியுமா? அந்த மனநிலை அவருக்குள்ளா ஏற்படுமா? அமையான சோர்னே சோர்னியுடைய காலமாகவே தான் வேதம் சொல்லுகிறது, இன்று அல்ல இப்பொழுதே அனுக்கிரக காலம், நவ் இஸ் எ டைம் டைம், இதுவே அனுக்கிரக காலம், த டைம் ஆஃப் சல்வேஷன். ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவனோடு கூட பேசுகிறார்.
உடைய வாழ்க்கையில தாழ்த்துவோம். ஆனா இன்னொரு பகுதி என்ன காமிக்க நேரில் சபையில ஓய்வு நாள் என்ன பண்ணுமா, ஆத்மா தன்னை தாழ்த்த வேண்டுமா, தாழ்த்தணுங்க. அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். உடைய ஆத்மாவை தாழ்த்துவோம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில என்னை ரட்சியும், நான் உம்மோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு எனக்கு நிச்சயமா இருக்கா, உடைய வாழ்க்கையில பாவத்தில விடுதலையை நான் பார்க்க முடிகிறதா, உடைய குணங்களில மாற்றத்தை பார்க்க முடிகிறதா, உடைய வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல பாவத்தினால அடிமைப்பட்டிருந்தேன், நான் இப்ப ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், என்னால சாட்சி கூற முடியுதா, என்னுடைய கைகளின் கிரியைகள்ல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை காட்டியிருக்கிறதை நிச்சயப்படுத்த முடிகிறதா, என்னோடு என்னுடைய வாழ்க்கையின் காரியமாய் குறித்து அவர் பேசின காரியங்களில அவர் உண்மையுள்ளவராக இருக்க என்பதை குறித்து நான் என்ன என்ன சாட்சி விட முடிகிறதா. ஜீவிக்கிற தேவன், செத்துப்பான ஒரு தேவன் அல்ல. அமையானவரே, இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். ஆகவேதான் இந்த வேதத்தின் அடிப்படையில நான் வாழ்கிறேன், போதிக்கிறேன். அதன் அடிப்படையில இந்த உலகத்தில் நிச்சயமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடைபெறுமை குறித்து நான் உறுதியாய் காணப்படுகிறேன். அந்த தேவனை தேவன் தான் அவனிடத்துல பேசுகிறார். இந்த பைபிள் வசனங்கிறதுல பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தரிடத்துல பேசுகிறார். உன்னை தாழ்த்து ஆண்டவரே, என்னை மன்னியும், உடைய வாழ்க்கையினை சந்தித்தரலும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட தெளிவாய் நீ பேசியிருக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்ய ஜெபிப்போம். அன்பில் ஆண்டவரே, சிலுவையை நாங்கள் நோக்கி பார்ப்பதை தவிர பெரிதர் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. இந்த காலையில நேரங்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறேன், இது உம்முடைய நாள், இது என்னுடைய நாள் அல்ல. இதை கர்த்தருக்கு நான் கனத்தோடு கூட செலுத்தப்படுத்த வேண்டும். எல்லா கனத்தோடும் மரியாதைக்கும் உரிய காரியத்தை இதுல நான் நடைபெற்று அவருடைய சமூகத்தில் நான் இதை காணிக்கையாய் படைக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்தருளுமையா. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை கனப்படுத்துகிறவர்களை நீர் கிருபையாய் கனப்படுத்துகிறீர். பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலையில் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இந்த காலையில நீர் பேசினீர். ஒருவேளை இந்த இடத்துல எத்தனை ஆத்துமா இன்னும் தேவனோடு ஒப்புரவாகவில்லை, எத்தனை பேர் கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்து, என்னுடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த சுபாவங்களில, இந்த உலகத்தின் ஈர்ப்புகளிலிருந்து ஆண்டவரே என்னை எவ்வளவாக விடுதலையாக்கி இருக்கிறேன் சொல்ல முடியும். ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு அநித்தியமான ஒரு உலகம். ஆவியானவரே, ஆவியானவரே நீர் பேசும் ஐயா, நீர் பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.